ஞாயிறு சிந்தனை.
எனதருமை அன்புள்ளங்களே, பிப்ரவரி 11 கடந்த திங்கள் அன்று காலை திருத்தந்தை 16 பெனடிக்ட் அவர்கள் அறிவித்த ஒரு முடிவை இன்றைய ஞாயிறு சிந்தனையின் மையப்பொருளாக எண்ணி பார்க்க உங்களை அழைக்கின்றேன். இன்று தவக்காலத்தின் முதல் ஞாயிறு. ஒவ்வொரு ஆண்டும் தவக்காலத்தின் முதல் ஞாயிறன்று இயேசு சந்தித்த சோதனைகளை பற்றி சிந்திக்க திரு அவை நமக்கு வாய்ப்பளிக்கின்றது. அன்பு இதயங்களே, உலகில் பிறக்கும் ஒவ்வொரு மனிதரும் சந்திக்கும் ஓர் அனுபவம் சோதனை. இயேசுவும் இதற்கு விதிவிலக்கல்ல. இந்த அடிப்படை அனுபவத்தை இயேசுவும் சந்தித்தார் என்ற எண்ணமே அவரை நம்மில் ஒருவராக பார்க்க உதவுகின்றது. அதேபோல் திருத்தந்தையின் இந்த அறிவிப்பை தொடர்ந்து அவரும் ஒரு சாதாரண மனித பிறவிதான் என்ற கண்ணோட்டத்தில் பார்க்கும் ஒரு வாய்ப்பு உருவாகியுள்ளது. அன்பு இதயங்களே, திருத்தந்தையின் அறிவிப்பு எனக்குள் எழுப்பிய கேள்விகளிலிருந்து நமது சிந்தனைகளை ஆரம்பிப்போம். பிப்ரவரி 11 இச்செய்தி வெளியானதும் என் மனதில் எழுந்த முதல் கேள்விகள் என்ன தெரியுமா? அப்படியா? உண்மையாகவா? எதிர்பாராத நேரத்தில் எவ்வித முன்னறிவிப்பும் இன்றி வந்த செய்தி என்பதால் இந்த ஆச்சரிய கேள்விகள் முதலில் என்னுள் எழுந்தன. இவற்றைத் தொடர்ந்த மற்றொரு கேள்வி இன்றும் அவ்வப்போது எனக்குள் வெளித்தெழுகின்றது. அதுதான் ஏன் என்ற கேள்வி. திருத்தந்தை ஏன் இந்த முடிவெடுத்தார்? இந்த கேள்விக்கு திருத்தந்தை 16 பெனடிக்ட் பிப்ரவரி 11 11 அளவில் தெளிவாக பதிலளித்துவிட்டார். இதோ திருத்தந்தை தன் சகோதர கர்தினால்கள் முன் லத்தீன் மொழியில் வாசித்த அறிக்கையின் தமிழாக்கம்.
அன்பு சகோதரர்களே, திரு அவையின் வாழ்விற்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு முடிவை அறிவிக்கவே இந்த கர்தினால்கள் கூட்டத்திற்கு உங்களை அழைத்தேன். இறைவனின் முன் என் மனச்சான்றை மீண்டும் மீண்டும் ஆய்வு செய்து நான் ஓர் உறுதியான முடிவுக்கு வந்துள்ளேன். அதாவது, என் முதுமையின் காரணமாக என் சக்திகள் பேதுருவின் வழித்தோன்றலுக்குரிய பணிகளை ஏற்று நடத்துவதற்கு உகந்தனமாக இல்லை. அடிப்படையில் இப்பணி ஓர் ஆன்மீக பணி என்பதையும் சொல்லாலும் செயலாலும் மட்டுமல்ல, மாறாக ஜபத்தாலும் துன்பங்களாலும் ஆற்ற வேண்டியது இப்பணி என்பதையும் நான் நன்கு உணர்ந்துள்ளேன். இருப்பினும் வேகமான மாற்றங்களுக்கு உட்படுத்தப்பட்டு அதே நேரம் விசுவாச வாழ்வின் தேவை குறித்து எழும்பும் ஆழமான கேள்விகளால் அதிர்வுற்றிருக்கும் இன்றைய உலகில் புனித பேதுருவின் படகையை நடத்தி செல்லவும் நற்செய்தியை பறைசாற்றவும் சிந்தனை அளவிலும் உடல் அளவிலும் சக்தி தேவை. கடந்த சில மாதங்களாக இந்த சக்தி எனக்குள் குறைந்து போனதை உணர்ந்து என்னை நம்பி ஒப்படைக்கப்பட்ட இப்பணியை செய்ய இயலாமையை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டிய நிலைக்கு வந்துள்ளேன். இக்காரணத்திற்காக அதேவேளை இச்செயல்பாட்டின் தீவிரத்தை உணர்ந்துள்ள நிலையில் தூய பேதுருவின் வழிவந்தவரான ரோமை ஆயர் பணியிலிருந்து விலகுவதாக முழு சுதந்திரத்துடன் அறிவிக்கின்றேன்.
அன்பு இதயங்களே, திருத்தந்தை ஏன் இந்த முடிவெடுத்தார் என்ற கேள்விக்கு அவர் தந்த பதில் தெளிவாக இருந்தது. சவால்கள் நிறைந்த இந்த உலக நிலை, தனக்கு அளிக்கப்பட்ட பணியின் முக்கியத்துவம், இந்த இரு உண்மைகளுக்கும் ஈடுகொடுக்க இயலாமல் தன்னுடைய உடலும் மனமும் வலுக்குறைந்து போனது என்பனவற்றை அவர் தெளிவுபடுத்தினார். இறை வேண்டலுக்குப் பின் முழு மன சுதந்திரத்தோடு இந்த பொறுப்பிலிருந்து விலகுவதாக அவர் முடிவெடுத்ததை அறிவித்தார். இது நடந்து தற்போது 6 முடிவுற்ற நிலையிலும் ஊடகத்துறையினர் திருத்தந்தையின் இந்த முடிவுக்கு இன்னும் காரணங்களை தேடி வருகின்றனர். அவரது 8 தலைமை பொறுப்பு காலத்தையும் அதற்கு முந்தைய அவரது வாழ்வையும் புரட்டி எடுத்து காரணங்களை தேடி வருகின்றனர் ஊடகத்துறையினர். அது மட்டுமல்ல அன்பர்களே, இந்த முடிவு அறிவிக்கப்பட்ட பிப்ரவரி 11 மாலை ரோம் நகரில் பெய்த மழையின் போது வத்திக்கான் புனித பேதுரு பசிலிக்கா பேராலயத்தின் கோபுரத்தை ஒரு மின்னல் தாக்கியதை பற்றியும் ஊடகங்கள் பேசின. அன்பு இதயங்களே, ஊடகங்கள் இவ்விதம்தான் நடந்து கொள்ளும் என்பதை ஓரளவு அறிந்தவன் என்றாலும் இந்த நிகழ்வையும் ஏனைய உலக நிகழ்வுகள் போல ஊடகங்கள் ஏன் நடத்துகின்றன என்ற கேள்வியோடும் நான் தொடர்ந்து போராடி வருகின்றேன். இந்த போக்கில் ஊடகங்கள் வளர்வதற்கு காரணம் நாம்தானோ என்ற நெருடலும் எனக்குள் உள்ளது. விறுவிறுப்பு என்ற பெயரில் தேவையற்ற தகவல்களில் நம்மையே மூழ்கடித்துக் கொள்ளும் பழக்கம் நம்மிடையே வளர்ந்திருப்பதால் நமது தேவையற்ற ஆர்வத்திற்கு தீனி போடும் வகையில் விறுவிறுப்பை ஊட்டி வருகின்றன இந்த ஊடகங்கள். அன்பு நெஞ்சங்களே, அடுத்தவர்களை பற்றி விறுவிறுப்பான தகவல்களை கேட்க விளையும் சோதனைகளை நாம் எப்போது வெல்லப் போகின்றோம்?
பணிகள் புரிய வந்தால்
அன்பு இதயங்களே, திருத்தந்தையின் முடிவு வெளியானதும் ஆச்சரியம் ஆர்வம் காரணமாக எழுந்த கேள்விகள் அடங்கியதும் திரு அவை தலைவர் பொறுப்பை பற்றி புரிந்து கொள்ளும் முயற்சிகளை நான் மேற்கொண்டேன். இந்த முடிவை குறித்து பல சமய தலைவர்களும் அரசு தலைவர்களும் கருத்துக்களை வெளியிட்டுள்ளனர். அவற்றில் ஒன்று என் கவனத்தை அதிகம் கவர்ந்தது. ஆங்கிலிக்கன் சபையின் தலைவராகவும் கேன்டர்பரி பேராயராகவும் 10 ஆண்டுகள் பணிபுரிந்த பேராயர் ரோவன் வில்லியம்ஸ் 2012 December 31 தன்னுடைய பொறுப்பிலிருந்து விலகினார். இவர் தலைமை பொறுப்பிலிருந்து விலகுவதற்கு முன் தன் முடிவை பற்றி திருத்தந்தை 16 அவர்களோடு பேசியதாக கூறியுள்ளார். திருத்தந்தை தற்போது வெளியிட்டுள்ள இந்த முடிவை பற்றி இவரிடம் கேட்டபோது அவர் சொன்ன பதில் நம்மை சிந்திக்க தூண்டுகின்றது.
திருத்தந்தையின் இம்முடிவை கேட்டு நான் அதிகம் ஆச்சரியமடையவில்லை. இம்முடிவால் திரு அவையின் தலைவர் என்ற பொறுப்பை சுற்றியுள்ள ஒரு மூடுபனி விலகியுள்ளது போல் தோன்றுகின்றது. தன்னையே கடவுள் என்று அறிவித்து இறக்கும் வரை அரியணையிலேயே வீற்றிருந்த மன்னர்களைப் போல் திருத்தந்தையின் நிலை அல்ல என்ற தெளிவை இம்முடிவு தருகின்றது. ரோம் நகரின் ஆயர் என்ற நிலை ஒரு பணியே அன்றி அதிகார பதவியல்ல என்பதையும் திருத்தந்தையின் முடிவு தெளிவுபடுத்தியுள்ளது.
அன்பு இதயங்களே, பேராயர் ரோவன் வில்லியம்ஸ் அவர்களின் எண்ணங்களை வாசித்தபோது எனக்குள் நல்ல பல மாற்றங்கள் உருவானதை உணர்ந்தேன். திரு அவையின் தலைமை பொறுப்பு என்ற நிலை ஏதோ எட்ட முடியாத உயரத்தில் உள்ள ஒரு நிலை அல்ல என்பதே மகிழ்வை தந்தது. திருத்தந்தையாக இதுவரை பொறுப்பேற்றவர்கள், இனியும் பொறுப்பேற்பவர்கள் அனைவருமே சராசரி மனிதர்கள். அவர்கள் ஏற்றுக்கொள்ளும் பொறுப்பும் பணியே அன்றி பதவி அல்ல போன்ற எண்ணங்கள் பெருமளவு எனக்குள் மன சுதந்திரத்தை வழங்கியதாக உணர்ந்தேன். எனதருமை அன்புள்ளங்களே, திருத்தந்தையர்களை புனித பேதுருவின் வழித்தோன்றல்கள் என்று அழைக்கின்றோம். புனித பேதுரு எளிய மீன்பிடிக்கும் தொழிலாளி. இந்த எளிய தொழிலாளியை திரு அவையின் முதல் தலைவராக நாம் மதிக்கின்றோம். வருகிற மார்ச் மாதம் கர்தினால்களின் சிறப்பான அவையான கான்க்ளேவ் கூடும்போது புதிய திருத்தந்தையை தேர்ந்தெடுப்பார்கள். திருத்தந்தையாக யாரை தேர்ந்தெடுப்பார்கள் என்று சிந்திக்கும்போது மற்றொரு ஆச்சரியமும் நமக்கு காத்திருக்கின்றது. எந்த ஒரு மனிதரையும் திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கலாம். ஆம் அன்புள்ளங்களே, ஒரு கர்தினாலாகவோ ஆயராகவோ ஏன் ஒரு குருவாகவோ கூட இல்லாத ஒருவர் திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்படலாம். இதற்கு எவ்வித தடையும் கிடையாது. தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தலைமை பொறுப்பை ஏற்பதற்கு முன் ஆயராக திருநிலைப்படுத்தப்பட வேண்டும். அன்பு இதயங்களே, ஏட்டளவில் இவ்விதம் சொல்லப்பட்டிருந்தாலும் இன்றைய சூழலில் இது நடக்க முடியாத ஒரு காரியம் என்பதையும் நாம் அறிவோம். இருந்தாலும் இத்தகைய எண்ணங்களை நாம் சிந்திக்க, அதை பற்றி பேச திருத்தந்தை அண்மையில் அறிவித்த முடிவு நமக்கு ஒரு வாய்ப்பை அளித்துள்ளது. பதவி உயர்நிலை ஆகியவற்றை குறித்து சோதனைகள் எழுந்தபோது இயேசு அவற்றை எவ்விதம் வெற்றி கண்டார் என்பது இன்றைய நற்செய்தியில் சொல்லப்பட்டுள்ளது. இந்த வேளையில் திரு அவையின் பொறுப்புகள் நிரந்தர பதவிகள் அல்ல, காலத்தின் சவால்களுக்கு ஈடுகொடுத்து செல்லும் பணிகளே என்ற வழிகளில் நம்மை சிந்திக்க தூண்டிய திருத்தந்தை 16 அவர்களின் முடிவுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். அன்புள்ளங்களே, பதவி புகழ் மக்கள் மத்தியில் பிரபலம் அடைதல், அதுவும் குறுக்கு வழிகளில் விரைவாக உச்சநிலைகளை அடைதல் போன்ற சோதனைகளை நாம் அனைவருமே வாழ்வில் சந்திக்கின்றோம். மிக மிக உயர்நிலையில் இருப்பவர்கள் இந்த சோதனைகளுக்கு தங்களையே பலியாக்கியுள்ளதை வரலாற்றிலும் நாம் வாழும் நாட்களிலும் கண்டு வருகின்றோம். சீடர்களின் பாதங்களை கழுவியதன் மூலமாக இறைமகன் இயேசு நமக்கு விட்டுச் சென்றுள்ள பணி தலைமைத்துவம் சர்வன்ட் லீடர்ஷிப் என்பதை மீண்டும் நமக்கு நினைவுறுத்தும் வண்ணம் அமைந்துள்ள திருத்தந்தையின் அறிவிப்பு நம் அனைவரையும் ஓர் ஆன்ம சோதனைக்கு அழைக்கின்றது.
இதய நினைவாய் செய்ய மாட்டாயா, என் உடலை உண்டு உயர மாட்டாயா, குருதிகரொந்தி திறந்த மாட்டாயா, என்னை போல வாழ மாட்டாயா, இதய நினைவாய் செய்ய மாட்டாயா, என் உடலை உண்டு உயர மாட்டாயா.
அன்பு இதயங்களே, சமய தலைவர்களானாலும் சரி, உலகத் தலைவர்களானாலும் சரி, அனைவருமே தலைமை பொறுப்பை ஒரு பணியாக ஏற்று செயல்பட்டால் இந்த உலகின் பாதி பிரச்சனைகள் தீரும் என்பது உறுதி. அவ்வகை மனநிலையை நம் தலைவர்கள் அனைவருமே வளர்த்து கொள்ள வேண்டும் என்று இந்த தவக்காலத்தில் சிறப்பான வரங்களை நாம் இறைவனிடம் இறைஞ்சுவோம். மார்ச் மாதம் ஆரம்பமாகும் கான்க்ளேவ் கர்தினால்கள் அவை தகுதியான ஒரு பணியாளரை திரு அவையின் தலைமை பொறுப்பிற்கு தேர்ந்தெடுக்க வேண்டுமென்றும் இறைவனிடம் தனிப்பட்ட முறையில் நாம் ஜெபிப்போம்.
பணிவிடை பெற அன்று பணியை செய்ய சொன்னேன், தாழ்ச்சி கொண்டால் உயர்வு உறுதி என்றேன். இதற்கு மேல் நான் என்ன கேட்கின்றேன், இதற்கு மேல் நான் என்ன கேட்கின்றேன். உன்னை வாழ செய்ய வாழ்ந்தும் காட்டிவிட்டேன், செய்ய மாட்டாயா, என் உடலை உண்டு உயர மாட்டாயா, குருதி அருந்தி திருந்த மாட்டாயா, என் குருதி அருந்தி திருந்த மாட்டாயா, என்னை போல வாழ மாட்டாயா, இதை செய்ய மாட்டாயா, என் உடலை உண்டு உயர மாட்டாயா.
இன்றைய ஞாயிறு சிந்தனை நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.